தென்றல் பிப்ரவரி 2011. சிரிக்க சிந்திக்க பகுதியில் வற்றாயிருப்பு சுந்தர் அவர்கள் எழுதியுள்ள விதி சிரித்தது. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். சுஜாதா கணையாழியின் கடைசி பக்கங்களில் எல்லாவற்றையும் எல்லாரையும் சகட்டு மேனிக்கு விளாசி இருப்பார். அதிலும் நெஞ்சு கனத்தது, கண்கள் குளமாயின என்று எழுதும் எழுத்தாளர்கள் அவரிடம் சிக்கி சின்னா பின்னமாயிருப்பார்கள். இம்மாதிரி கிளிஷைகள் இல்லாமல் தமிழ் பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் ஒரு வரி கூட தாண்ட முடியாது. இப்படித்தான் விதி சிரித்தது என்னும் கிளிஷையை படித்துவிட்டு எத்தனை முறை கிண்டலாக சிரித்திருக்கிறேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் போன புதன்கிழமை மாலை ஒரு நாள் டெக்சஸ் செல்ல வேண்டி இருந்தது. வீட்டிலிருந்து கிளம்பும் போது மோலியில் நின்று கொண்டு விதி சிரித்ததை நான் கவனிக்கவே இல்லை. ஒரே நாள் பயணமானதால் ஒட்டகப்பொதி இல்லாமல் ஒரு சிறிய லேப்டாப் ட்ராலியில் ஒரு செட் உடை சூட் ஒன்றை மடக்கி திணித்து கொண்டு பேக் பேக்கில் கணினியை வைத்துக் கொண்டு அட்டகாசமாக விமான நிலையத்திற்கு சென்றேன். என்னை ஃபுல் பாடி ஸ்கேனர் இடையில் நிறுத்தி நிராயுடை பாணியாக்கி பாக்கியராஜின் நடன அசைவைகள் போல கைகளை விரித்து பறவை மாதிரி வைக்க செய்து சோதித்து விட்டு அனுப்ப எக்ஸ்ரே கருவி துப்பிய உடைமைகளே சாக்ஸ் கால்களுடன் பொறுக்கிக் கொண்டு பெஞ்சில் அமர்ந்து கழிச்சிய எல்லாவற்றையும் மாட்டிக்கொண்டு போர்டின் ஏரியாவுக்கு சென்று சேர்ந்தேன். பாஸ்டனிலிருந்து ஆஸ்டினுக்கு நேரடி விமானத்திற்கு யானை வழி சொன்னார்கள் என்பதால் லூவர்க் வழியாக செல்லும் விமானத்தில் டிக்கெட் வாங்கி இருந்தேன். விமானத்தினுள்ளே கையில் 2 ஐட்டங்களை மட்டும் கொண்டு செல்லலாம். ஒரு சிறிய பெட்டியும் கைப்பை அல்லது லேப்டாப் மாதிரியான சிறிய பொருளும் செக்கினில் பெட்டியை போட்டால் குறைந்தபட்சம் $25 கட்டணம். இன்னும் சில விமான நிறுவனங்கள் எல்லா பெட்டிகளுக்கும் கட்டணம் வசூலிக்கிறார்கள். இதற்காக பெட்டியே இல்லாமலா பயணம் செய்ய முடியும்? இந்த கட்டண பிரச்சனையினால் சிறிய பெட்டி என்ற பெயரில் சில பயணிகள் மொத்த வீட்டையும் அடைத்து கொண்டு வந்து விமானத்தில் தலைக்கு மேல் பெட்டி வைக்கும் பகுதியில் திணிக்க முடியாமல் திணித்து இடத்தை காலி செய்து விடுவார்கள். வரிசை கிரமமாக பயணிகளை விமானத்தினுள் அனுப்ப துவங்கியவர்கள் பாதி பேர் ஏறியதும் விமானத்தின் ஓவர்ஹெட் கம்பார்ட்மெண்டில் மேலும் பெட்டிகளை வைக்க இடமில்லை, ஆதலால் இனிமேல் ஏறுபவர்கள் தங்களது பெட்டியை கட்டணமின்றி செக்இன் பேகேஜாக எடுத்துச் செல்லலாம் என்று அறிவித்தார்கள். என்னுடைய லேப்டாப் ட்ராலி மிகவும் சிறியது. இருந்தாலும் ஒரே சமயத்தில் ரெண்டையும் காலுக்கு அடியில் வைத்துக் கொள்ள முடியாது என்பதால் லக்கேஜாக போட்டு விடலாம் என்று அறிவிப்பு செய்தவரிடம் சென்றதில் அவர் பார்த்துவிட்டு மூஞ்சூறு மாதிரி சின்னதாகத்தான் இருக்கு, இதுக்கெல்லாம் இடம் இருக்கும், ரோலர் பிளேடுகளுக்கு ட்ராலி சூட்கேஸ் தான் இடமில்லை என்று சொல்லி என்னை உள்ளே அனுப்ப உள்ளே சென்று பார்த்தால் மூஞ்சூருக்கு கூட இடமில்லை. எனக்கு பின்னால் இன்னும் 10-15 பேர் நின்றதால் வெளியே வர முடியாமல் அப்படியே இறக்கையில் அமர்ந்து கொள்ள எல்லோரும் அமர்ந்ததும் இடமில்லாதவர்களின் பெட்டிகளை வாங்கி லக்கேஜில் போடுகிறோம் என்று என்னுடைய இன்னும் சிலருடைய பெட்டிகளையும் அவரவர் போர்டிங் கார்டுகளையும் வாங்கி கொண்டு விமானம் தாமதமாகி கொண்டிருந்தது. அந்த பெண்மணி சென்று வெளியே லக்கேஜ் ஏற்றும் ஊழியர்களிடம் கொடுத்துவிட்டு ரசீதுகளை போர்டிங் கார்டுகளில் ஒட்டி கொண்டு உள்ளே வந்து பணிப்பெண்ணிடம் கொடுத்துவிட்டு வெளியேற கதவை மூடி விமானத்தை நகர்த்தி ரன்வேக்கு கொண்டு சென்றார்கள். பணிப்பெண் கொடுத்த போர்டிங் கார்டை வாங்கி ரசீதை பார்த்ததில் அதில் சாம் ஆண்டர்சன் சாண்டியாகோ என்று அச்சடித்திருந்ததை பார்த்து திக்கென்றிருந்தது. வேறு யாருடைய போர்டிங் கார்டோ என்று பார்த்ததில் என்னுடையதுதான். ஐயோ என்று கத்தலாம் போல இருந்தது. விமானம் நகர துவங்கிவிட்டபடியால் இருக்கை பட்டியை போட்டுக்கொண்டு எல்லோரும் புத்தர் மாதிரி அமர்ந்திருக்க விமானம் மேலெழும்பு நிலை கொள்ள காத்திருந்தது. பொத்தானை அமைக்கி பணிப்பெண்ணை அழைத்தேன். அந்த சிறு பெண்மணி சுரத்தே இல்லாமல் எனிவன் கோயிங் டு சாண்டியாகோ என்று சோகையாக கேட்டது என் பின்னிற்கே கேட்டிருக்காது. கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் நியூயார்க் போனதும் பேகேஜ் சர்வீஸுக்கு சென்று சென்னால் பெட்டி சாண்டியாகோ விமானத்தில் ஏற்றுவதற்கு முன்பு தடுத்து வெளியே கொண்டு வந்து விடுவார்கள், நீங்கள் ஆஸ்டினுக்கு கொண்டு சென்று விடலாம் என்று கூலாக சொல்லிவிட்டு போய்விட்டார். நியூயார்க்கில் இருந்த நேர இடைவெளியோ 1.5 மணி நேரம். ஒரு கேட்டில் இருந்து இன்னொரு கேட்டுக்கு போக அந்த இடைவெளி எதேஷ்டம். ஆனால் வெளியே வந்து பெட்டியை கண்டுபிடித்து எடுத்து மறுபடியும் சோதனையை முடித்து ஆஸ்டின் விமானத்தை பிடிக்க முடியுமா என்று கவலையாக இருந்தது. ஆஸ்டின் போய் சேர இரவாகிவிடும். மறுநாள் சந்திப்புக்கான உடை பெட்டியில். உடையாவது பரவாயில்லை, எனது வீட்டு சாவியும் பாஸ்டன் விமான நிலையத்தில் நிறுத்திய காரின் சாவியும் அதனுள் வேறு வழியே இல்லை. வெளியே ஓடி வந்து வாடிக்கையாளர் சேவைக்கு சென்று மன்றாடியதில் அந்த பெண் ஏகமான நபர்களை தொலைபேசியில் அழைத்து மன்றாடி எவ்வளவோ முயற்சி செய்தும் பெட்டி சாண்டியாகோ விமானத்தில் ஏற்றப்பட்டு விட்டதால் வெளியே கொணர இயலாது என்று கைவிரித்து விட்டார்கள். ஆஸ்டின் விமான நிலையத்திற்கு சென்று செல்லுங்கள் என்று அவர் பரிதாபமாக சொல்ல மறுபடி ஓடிப்போய் மறுபடி எக்ஸ்ரே கருவி மறுபடி போர்டிங் ஏரியாவுக்கு வியர்த்து ஊற்றி கடைசி ஆளாக விமானத்தை பிடித்து மற்ற பயணிகள் முறைக்க இருக்கையை கண்டுபிடித்து கடும் கோபத்துடன் அமர்ந்தேன். இரவு 8:30 ஆஸ்டின் விமான நிலையத்தில் விமான நிறுவன வாடிக்கையாளர் சேவைக்கு சென்று புகார் தெரிவிக்க அவர்கள் சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு ஒரு சிறிய பையில் ஷேவிங் செட், பிரஷ், பேஸ்ட் வைத்து கொடுத்துவிட்டு மறுநாள் காலைக்குள் சாண்டியாகோவிலிருந்து அந்த பெட்டியை கொண்டு வந்து விடுகிறோம் என்று உறுதியளித்து என் செல்பேசி எண்ணை வாங்கி கொண்டார்கள். மறுநாள் எனக்கிருந்த அலுவல் 10 மணிக்கு, மதியம் 3 மணி விமானத்தில் பாஸ்டன் திரும்புவதாக திட்டம். இரவு உறக்கம் வராமல் விடுதி அறையில் புரண்டு கொண்டிருந்த போது எப்போது தூங்கினேன் என்றே நினைவில்லை. காலை 6 மணிக்கு செல்லழிப்பில் எழுந்தேன். விமான நிறுவனம்தான், மன்னிக்கவும், சாண்டியாகோவிலிருந்து ஆஸ்டின் வர வேண்டிய காலை விமானம் ரத்தாகிவிட்டது. உங்கள் பெட்டியை மதிய விமானத்தில் கொண்டு வருகிறோம். மாலை 5 மணிக்கு ஆஸ்டின் வந்துவிடும் என்றதும் பல்லே தேய்க்காவிட்டாலும் பரவாயில்லை என்று கத்த ஆரம்பித்தேன். யோ, நான் 3 மணிக்கு பாஸ்டன் திரும்ப போறேயா? அப்படியா? சிரமத்திற்கு மன்னிக்கவும். அதற்குள் சாண்டியாகோவிலிருந்து பொட்டியை கொண்டு வர இயலாது. இப்ப என்னை என்ன செய்ய சொல்ற? சாண்டியாகோவிலிருந்து பாஸ்டனுக்கு செல்லும் விமானத்தில் உங்கள் பெட்டியை திருப்பி விடுகிறோம். நீங்கள் ஊர் போய் சேரும் போது பெட்டி உங்களுக்கு காத்திருக்கும். அதென்ன என் காதலியா காத்திருக்க? அப்ப என் உடுப்பு, என் மீட்டிங் என்ன ஆகுது? சிரமத்திற்கு அதை உடியா? மன்னித்தேன், உடுப்புக்கு பதில் சொல்லுகிறார். நீங்கள் உடுப்பு வாங்கி கொண்டு கிளைம் செய்யவும். நன்றி என்று துண்டித்து விட்டார்கள். இந்த ஊரில் எந்த கடையாக இருந்தாலும் காலை 9 மணிக்குத்தான் திறப்பார்கள். 10 மணிக்கு வாடிக்கையாளர் சந்திப்பு. 10-15 நிமிடத்திற்குள் வாங்கி உடைமாற்றி ஓடிவிடலாம் என்று நினைத்தேன். இதுதான் சாக்கு என்று இன்னொரு சூட் வாங்கி கொண்டு விடலாமா என்ற சவரமாக இருந்தது. எதற்கு வம்பு? ஏற்கனவே நேரம் சரியில்லை. இவர்கள் பாட்டுக்கு கிளைம் கிடையாது என்று சொல்லிவிட்டால் $200 தண்டம். அவசரமாக குளித்துவிட்டு முந்தைய நாள் உடுப்பையே திருப்ப மாட்டிக்கொண்டு 9 மணிக்கு கடைகளை தேடியதில் ஓல்ட் நேவி ஒன்று தென்பட்டது. எல்லாம் கலர் கலர் ஆடைகள். கஷ்டப்பட்டு தேடி ஒரே ஒரு முழுக்கை சட்டை வெள்ளை கிடைத்தது. என் கல்யாணத்திற்கு முன்பு நான் இருந்த அளவில் இருந்தது. பரவாயில்லை என்று அதோடு ஒரு செட் உள்ளாடைகள் காலுரை வாங்கி கொண்டு ஜீன்ஸ் பேண்டெல்லாம் தலைமுறைக்கும் துவைக்காமல் போட்டுக்கொள்ளலாம். உடைமாற்றி ஜீன்ஸ் ஸ்னீக்கர்ஸுடன் வாடிக்கையாளர் நிறுவனத்திற்கு சென்று சந்திக்கும் அறையின் மேசைக்கு கீழ் பாதி உடலையும் மறைத்து கொண்டேன். அவர்கள் பக்கத்தில் 4 பேர் சந்திப்புக்கு வர எல்லா பெயர்களும் ஜீன்ஸ் டி ஷர்ட்டில். அட பாவிகளா! வழக்கம்போல தட்ப வெப்பநிலையை பற்றி விசாரித்துவிட்டு என் பெட்டி தொலைந்த கதையை சொல்லி எல்லோரும் சிரித்து, டோன்ட் பாதர், யூ வில் பி ஓவர் ட்ரெஸ்ட் இன் அ சூட், திஸ் இஸ் டெக்சஸ் மேன் என்றார்கள். சந்திப்பு முடிய மதியமாகிவிட்டது. 1 மணிக்கே கிளம்பிவிட்டேன். ஆனாலும் வாடகைக்காரின் கற்கால GPS என்னை விமான நிலையத்திற்கு கொண்டு போகாமல் வேறெங்கோ கொண்டு போய்விட தட்டுத்தடுமாறி விமான நிலையத்தை தொட 2:30 பாதுகாப்பு சோதனைக்கு சென்றால் அருமாறுவாள் வரிசை. 2:45 கேட்டை மூடி வண்டியை எடுத்து விடுவார்கள். ஐயோ, அதை விட்டால் பாஸ்டனுக்கு இன்று வேறு விமானம் கிடையாது. முன்னே நின்றவர்களும் மன்னிக்கவும், எனக்கு அவசரமாக 3 மணி விமானத்தை பிடிக்க வேண்டியிருக்கிறது. வரிசையில் முந்திச் செல்ல அனுமதிப்பீர்களா என கேட்க அவர்கள் என்னை விட அவசரமாக, எங்கள் ஃப்ளைட் 2:30 சாரி என்று திரும்பிக் கொண்டார்கள். ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக கழிந்தது என்ற மற்றொரு கிளிஷே என்னை பார்த்து சிரிப்பது போலிருந்தது. இதய துடிப்பு எகிரியது. கூட்டம் அதிகமானதால் திடீரென்று இன்னொரு வரிசையை திறந்தார்கள். அமெரிக்கா வந்த 5 வருடங்களில் முதன்மதியாக நாகரிகத்தை துறந்து எல்லாரையும் முந்திய ஓடி அவ்வரிசையில் சேர்ந்து கொண்டு பாதுகாப்பு சோதனையை கடந்து வெளியே வந்து ஷூக்களை மாட்டிக்கொள்ள நேரம் 2:45. என் விமானம் இருக்கணும் C-22. நான் C-1 இருக்க ஒலிம்பிக் 100 மீட்டர் பந்தய வீரனாக இருந்தாலும் பயனில்லை என்று புரிந்தது. அங்கே நின்று கொண்டிருந்த பேட்டரி கார் வயசாளிக்கும் இயலாதவர்களுக்கும் இயக்கப்படுவது. ஓட்டுநர் இந்திய முகமாக இருக்க அணுகி நேரமாகிவிட்டது. என்னை C-22 கொண்டு சேர்க்க முடியுமா என்று கேட்டு அவர் ஷியோர் என்று முடிப்பதற்குள் அமர்ந்திருந்தேன். அது நடைவேகத்தை விட சற்று கூடுதலான வேகத்தில் செல்லக்கூடியது. ஜீன்ஸ் லூஸாக உணர பார்த்தால் பெல்ட்டை காணோம். சே, பாதுகாப்பு சோதனை முடிந்து எடுத்துக்கொள்ள அவசரத்தில் மறந்துவிட்டேன். விமானம் 8:30 மை ஃப்ரெண்ட். 3 மணிக்கு அண்ணே. அவர் கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கி, யூ ஆர் டூ லேட் மேன். காலியாக இருந்த C-22 நின்றிருந்த 2 ஊழியர்கள் ஏதோ அறிவிப்பதை நிறுத்திவிட்டு கடுப்பு, இஸ் தட் யூ என நான் எதை கேட்கிறார்கள் என்று யோசிக்காமல் யா என்று மூச்சு வாங்கினேன். என் போர்டிங் கார்டை வாங்கி ஸ்கேனருக்கு காட்டிவிட்டு, உங்கள் பெயரை ரொம்பவும் குதறிவிட்டோமோ என கேட்க, நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லி கூப்பிட்டுக் கொள்ளுங்கள், விமானத்தில் ஏற விட்டதற்கு நன்றி என்றதும் வெடிச்சிரிப்பு சிரித்தார்கள். உள்ளே ஓடி மற்ற பயணிகளின் முறப்பை சட்டை செய்யாமல் இருக்கைக்கு போனேன். பாஸ்டன் விமான நிலையத்தை தொட்டது. வெளியே வந்து பெட்டிகளை கையாளும் வாடிக்கையாளர் சேவை மையத்தில், உள்ளே ஓரமாக எனது பெட்டி. அப்பாடா, நெடுநேரம் கழித்து லேசாக புன்னகிக்க கூட முடிந்தது. அந்த ஊழியர் தூக்க கலக்கத்தில் இருந்தார். அவரிடம் ரசீதை கொடுத்து என் பெட்டியை சுட்டினேன். யுவர் ஐடி பிளீஸ். நான் எனது ஓட்டுநர் உரிமத்தை எடுத்து கொடுத்து கொஞ்ச நேரம் ஆராய்ந்து விட்டு, யூ ஆர் நாட் சாம் ஆண்டர்சன் ஆர் யூ என்றார். இந்த சோகக்கதையின் முதல் வரியை படிக்கவும். வற்றாயிருப்பு சுந்தர், ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.